பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் கவி கா மு ஷெரீப், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை, ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் போன்ற பல அற்புதமான கருத்து சிறந்த பாடல்களை தந்தவர் கவி கா மு ஷெரீப். இவர் செப்டம்பர் 11, 1914 அன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குழந்தை விநாயகர் கோட்டை என்ற சிற்றூரில் காதுஷா ராவுத்தர் முகமது இப்ராஹிம் பாப்பா தம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். ஒரே மகன் என்பதால் செல்லமாக வளர்க்கப்பட்டார். தந்தையின் ஏற்பாட்டின்படி வீட்டுக்கே வந்து ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுத்தார். தமிழ் இலக்கண இலக்கியங்கள், சமூகம், வரலாறு என அனைத்தையும் நன்கு கற்றுத் தேர்ந்தார். குறிப்பாக தமிழ் இலக்கியங்களை ஆர்வத்தோடு ஆழ்ந்து கற்றார். சிறு வயதிலேயே நாடக ஆர்வம் இருந்தது, பாட்டெழுதும் திறனும் இயல்பாகவே இருந்தது. இவரது முதல் கவிதை 1934 குடியரசு இதழில் வெளியானது. தொடர்ந்து இலக்கிய அரசியல் இதழ்களில் கவிதைகள் எழுதினார். பாரத சுதந்திர போராட்ட ஈர்ப்பினால் வெள்ளையிலே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். அது குறித்து விழிப்புணர்வு கவிதைகளை இதழ்களில் எழுதினார். ஆத்திரம் கொள் என்னும் கவிதை அவற்றில் குறிப்பிடத்தகுந்தது. தனது கவிதைகளை தொகுத்து ஒளி என்ற நூலாக வெளியிட்டார். 1946 வெளியான அதுதான் இவரது முதல் நூல். தொடர்ந்து ஒளி என்ற தலைப்பில் சிற்றிதழ் ஒன்றை நடத்தினார். அதன் மூலம் அறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி போன்றோருடன் நட்பு ஏற்பட்டது. கவிதைகளோடு கூடவே விழிப்புணர்வு நாடகங்களையும் நாடகங்களுக்கு பாடல்களையும் எழுதி வந்தார். அறிஞர் அண்ணாவின் சந்திரமோகன் நாடகத்திற்காக இவர் எழுதிய திருநாடே என்ற பாடல் பலராலும் ரசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொலம்பியா கிராமபோன் நிறுவனத்தின் இசைத்தட்டுகளுக்காக பல பாடல்களை எழுதினார். இக்காலகட்டத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்துடன் தொடர்பு ஏற்பட்டது. சாவித்திரி அம்மாள் எழுதிய மாயாவதி என்னும் படத்துக்கு பாடல் எழுத ஷெரீப் ஒப்பந்தமானார். அல்லையின் வெண்ணிலா வந்தது போல் என்னும் அப்பாடலை ஏ.பி. கோமலா பாடினார். அதுதான் திரைப்படத்திற்காக ஷெரீப் எழுதிய முதல் பாடல். அது முதல் நண்பர் அ. மருதகாசியுடன் இணைந்தும் தனியாகவும் பல படங்களுக்கு பாடல்களை எழுதினார். வாராய் நீ வாராய், உலவும் தென்றல் காற்றினிலே போன்ற பாடல்களை இவர் மருதகாசியுடன் இணைந்து எழுதியிருக்கிறார். எந்த வரி யாருடையது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருவரும் இணைந்து பல பாடல்களை எழுதியிருக்கின்றனர். பாடல்களில் தன் பெயர் இடம்பெறாவிட்டாலும் கூட நட்பு கருதி அதனை பெரிதுபடுத்தாத பெருந்தன்மை மிக்கவராக ஷெரீப் இருந்தார். ஷெரீப் திறமை மிக்க பலரை திரைப்பட துறைக்கு அறிமுகப்படுத்தி உள்ளார். தனக்கு நன்கு அறிமுகமான கலைஞர் மு கருணாநிதியை மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரும் கருணாநிதி நாடகமாக நடத்தி கொண்டிருந்த மந்திரிகுமாரி கதையின் உரிமையை விலை கொடுத்து வாங்கியதுடன் தனது நிறுவனத்திலேயே மாத ஊதியத்திற்கு திரைக்கதை வசன ஆசிரியராக அவரை நியமித்தார். கருணாநிதியின் வாழ்க்கை புதிய தளத்தில் துவங்க களம் அமைத்து கொடுத்தவர் ஷெரீப் தான். இதனை கலைஞர் பல மேடைகளில் குறிப்பிட்டு நன்றி பாராட்டி இருக்கிறார். எம்.ஏ. வேணுவின் நட்பு ஷெரீப்பின் வாழ்க்கையில் திருப்பு முனையானது. கவிஞரின் புகழ்பெற்ற பல திரைப்பாடல்கள் வேணுவின் படங்களுக்கு எழுதப்பட்டவையே. அவரது சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்தில் பணியாற்றிய போது புலால் உண்பதை தவிர்த்தவர் வாழ்நாளின் இறுதி வரை அதனை பின்பற்றினார். குடும்ப விழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் கூட அவர் மீண்டும் புலால் உண்ணவில்லை. ஏ.பி. நாகராஜனுடன் இணைந்து நல்ல பாடல்களை தந்திருக்கிறார். திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்ற பாட்டும் நானே பாவமும் நானே பாடல் இவர் எழுதியதுதான் என்பது பலருடைய கருத்து. ஜெயகாந்தனும் தனது ஒரு இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள் எனும் நூலில் இது குறித்து எழுதியிருக்கிறார். காசு கொடுத்தால் பாட்டு என்று சில கவிஞர்கள் எழுதி கொண்டிருந்த காலத்தில் கொள்கையும் பிடிப்பும் கொண்ட பாடலாசிரியராக ஷெரீப் விளங்கினார். 100 மேற்பட்ட படங்களுக்கு 400 மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆனால் அவற்றில் ஆபாசம், வன்முறை கருத்துக்கள், சமூகத்திற்கு எதிரான சிந்தனை போக்கு கொண்ட பாடல்களை அவர் எழுதியதே இல்லை. கவிஞன் என்பவன் ஒரு தாய் மாதிரி பத்தியம் இருக்கணும்,
ரசிகனே அவன் புள்ள மாதிரி நேசிச்சு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுங்கிற பொறுப்புணர்வோடு எழுதணும் என்பது ஷெரீஃபின் கருத்து. கேட்பவர் யாராக இருந்தாலும் அவர் மனதில் பதியும்படி கருத்துக்களை புனையும் கவிஞர்களில் காமு ஷெரீஃபிற்கு தனி இடம் உண்டு. இலக்கியத்துக்கு நிகராக திரைப்பட பாடல்களும் கூட நிலைத்து நிற்க முடியும் என்பதற்கு அண்ணன் காமு ஷெரீஃப் எழுதிய பல பாடல்களை எடுத்து காட்டலாம் என்கிறார் கலைஞர் தனது நெஞ்சுக்கு நீதியில். கண்ணதாசனுக்கு மிகவும் பிடித்த கவிஞர்களுள் காமு ஷெரீஃபும் ஒருவர். அவர் அடக்கத்தின் உறைவிடம். இன்று கவிதை எழுதும் அனைவருக்கும் மூத்தவர் ஷெரீஃப். நான் எழுதத் தொடங்கிய காலத்திலேயே அவருடைய கவிதை தொகுதி வந்துவிட்டது. ஒளி என்னும் தலைப்புடைய அந்த தொகுதியை நான் சுவைத்திருக்கிறேன் என்று பாராட்டியிருக்கிறார் கண்ணதாசன். பெண் தெய்வம், புதுயுகம் போன்ற படங்களுக்கு வசனமும் எழுதியிருக்கிறார் ஷெரீஃப். குறிப்பிடத்தகுந்த தமிழ் முரசு, திருமகள், பாரத தேவி, தினமணி கதிர் போன்ற இதழ்களில் அவரது சிறுகதைகள் வெளியாகியிருக்கின்றன. அக்கால சமூக சிக்கல்களையும் காதல், கலப்பு மனம், வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளையும் மையமாக வைத்து அவை எழுதப்பட்டன. சிறந்த நாடகங்களையும் எழுதியிருக்கிறார். தமிழின் மீது பெரும் பற்று கொண்டவர் ஷெரீஃப். தமிழ் தன்னை ஆட்கொண்ட விதம் பற்றி ஆய கலைமகளும் சிவனும் ஆய்ந்தும் முடிந்திடா மூவா மருந்தென்னும் தூய தமிழ்மொழியோ பெண் தோற்றத்தே வந்தென்னை ஆட்கொண்டது அன்றென்னை என்கிறார் கவிதை ஒன்றில். காமராஜர், பெரியார், திருவிக்கா, மாப்போ சிவஞானம் உள்ளிட்ட பல தலைவர்கள் மீது இவர் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். திருவிக்கா பற்றி நல்லறிவாளர் திருவிக்கா என்ற தலைப்பில் இவர் பாடியிருக்கும் கவிதை குறிப்பிடத்தகுந்தது. தமிழ்நாட்டின் செல்வம் திருவிக்கா தொல்லைப்படும் பாட்டாளியின் தோழனாக வாழ்ந்தவராம். சிந்தையள்ளும் நூற்கள் பல செந்தமிழ் நடையில் தந்து தீந்தமிழுக்கே பெருமை தேடி பெரியவராம் என்று பாராட்டுகிறார். தமிழையும் தேசிய உணர்வையும் இரு கண்களாக கொண்டிருந்த ஷெரீஃப் ஆரம்பத்தில் சுயமரியாதை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார். பின்னர் காங்கிரஸ் அபிமானியாக இருந்தார். தொடர்ந்து மாப்போசி அவர்களின் தமிழரசு கழகத்தில் இணைந்து தமிழ் தமிழர் வளர்ச்சிக்காக பாடுபட்டார். தமிழக எல்லை மீட்பு போராட்டத்தில் இவரது பங்கு முக்கியமானது. தமிழ்நாடு பெயர் மாற்ற போராட்டத்திலும் தேவிகுளம் பீர்மேடு போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றிருக்கிறார். அச்சகம் ஒன்றை வைத்திருந்த ஷெரீஃப் அதன் மூலம் தமிழ் முழக்கம், சாட்டை போன்ற இதழ்களை வெளியிட்டு வந்தார். பல இளம் கவிஞர்களின் படைப்பை அவற்றில் வெளியிட்டு ஊக்குவித்தார். மாப்போசியின் செங்கோல் வார இதழில் தொடர்ந்து பல முக்கியமான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இஸ்லாமியரான இவர் பிற சமூகத்தினரிடம் இணக்கமானவராகவும் அவர்களது சமயத்தை மதிப்பவராகவும் இருந்தார். வள்ளலாரின் நெறியை மிகவும் விரும்பினார். நேர்மையாளராகவும் சிறந்த பண்பாளராகவும் திகழ்ந்த இவரது பெருமையை கவிஞர் காமு ஷெரீஃப் அவர்கள் பல நற்பண்புகளின் உறைவிடமாக இருந்தார். சினிமா உலகத்தில் தொடர்பு இருந்தும் அந்த சினிமா உலக சீரழிவுகளில் சிக்கிக்கொள்ளாத உயர் பண்பு கவிஞர் காமு ஷெரீஃபிடமே இருந்தது. ஒரு கவிஞன் வறுமையிலும் செம்மையாக எப்படி வாழ்வதென்பதை அவரிடம் பயின்று கொண்டேன் என்கிறார் ஜெயகாந்தன். சிறுகதை, நாவல், நாடகம், இலக்கிய திறனாய்வு, கவிதை, கட்டுரை, பயண நூல் என்று 25க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் ஷெரீஃப். அவற்றில் சீரா புராணத்திற்கு இவர் எழுதியிருக்கும் உரை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஊர்பூராக சென்று சீரா புராண சொற்பொழிவாற்றியிருக்கிறார். பிறப்பால் இஸ்லாமியர் என்றாலும் இந்து சமய இதிகாசங்களில் ஆழங்காட்பட்டவர். இவர் எழுதிய மச்சகந்தி இவரது மேதாவிலாசத்தை பறைசாற்றும். இஸ்லாம் இந்து மதத்திற்கு விரோதமானதா என்ற இவரது நூல் குறிப்பிடத்தகுந்தது. வள்ளல் சீதக்காதி வாழ்க்கை வரலாறு, ஆயிஷா நாச்சியார் பிள்ளைத்தமிழ் இலக்கியம், சீரா புராண சொற்பொழிவு, இறையருள் வேட்டல் போன்றவை சொற்சுவையும் பொருட்சுவையும் நிறைந்தவை. காதல் வேண்டாம், காதலும் கடமையும், கனகாம்பரம் போன்றவை இவரது சிறுகதை தொகுப்புகள். இஸ்லாமும் ஜீவகாருண்யமும், மகளே கேள், கண்ணகி, விபீஷணன் வெளியேற்றம், அமுத கலசம், ஆன்மகீதம், பல்கீஸ் நாச்சியார் காவியம், களப்பாட்டு, நீங்களும் பாடலாம் இசைப்பாட்டு போன்றவை இவரது பிற முக்கியமான நூல்களாகும். இறுதிவரை வாடகை வீட்டில் மிகவும் வறுமையில் வாழ்ந்த ஷெரீஃப் அக்காலகட்டத்தில் நண்பரும் முதல்வருமாக இருந்த கலைஞரிடம் எந்த வேண்டுகோளும் வைத்ததில்லை. உங்களுக்கு இருக்கும் நட்பை வைத்து கலைஞரிடம் கேட்டு வீடு ஒன்று வாங்குங்களேன் என்ற நண்பர்களின் வலியுறுத்தலை அவர் ஏற்கவும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனை அன்றி வேறெவரிடமும் கையேந்த மாட்டேன் என்பதே அவரது பதிலாக இருந்தது. அதுபோல முதல்வராக இருந்த எம்ஜிஆர் பலமுறை இவரை தனது இல்லத்திற்கு அழைத்த போதும் நான் ராமாவரம் போகாவரம் வாங்கி வந்திருக்கிறேன் என்று நகைச்சுவையாக சொல்லி மறுத்துவிட்டார். இஸ்லாமிய சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் உயர்விலும் ஷெரீப் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். சேரவாறும் முஸ்லிம்களே என்னும் தலைப்பில் இவர் எழுதிய ஒரு கட்டுரை மிகவும் முக்கியமானது. அதில் நல்ல கொள்கைகள் எதையும் எதிர்பார்ப்பதையே பிறவி தொழிலாக கொண்ட சிலர் தமிழகத்திலும் இருக்கத்தான் செய்கின்றனர். அவர்கள் தங்கள் அழிவு வேலைக்கு எதையும் செய்யவும் எவருடனும் சேரவும் தயங்குவதில்லை. அத்தகையோரின் பொய்ப்பிரச்சாரங்களுக்கு இரையான மக்களில் எனது முஸ்லீம் சகோதரர்கள்தான் முதன்மையானவர்கள். இதை நான் ஒரு முஸ்லீம் என்ற முறையில் வருத்தத்துடன் தான் கூறுகிறேன். தேசியத்துக்கு எதிரான சக்திகளோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழும் நாட்டின்பால் பேசும் மொழியின்பால் தங்களுக்குள்ள கடமையை கைவிடுவதென்பது மாபெரும் குற்றம். இதை இஸ்லாமிய தர்மம் கூட மன்னிக்காது என்று மனம் வருந்தி கூறியிருக்கிறார். கவிஞர், எழுத்தாளர், கட்டுரையாளர், நாடகாசிரியர், பத்திரிகையாளர், பதிப்பாளர், அரசியல்வாதி, ஆன்மீகவாதி என பன்முகங்கள் கொண்ட ஷெரீப்புக்கு கலிமாமணி தமிழக அரசின் திருவிக்கா விருது, விஜி பன்னீர்தாஸ் நிறுவன விருது, தமிழக இயல் இசை நாடக மன்ற விருது உட்பட பல விருதுகள் தேடி வந்தன. தான் சொன்ன மாதிரியே வாழ்ந்தும் காட்டிய மகா கவிஞர் ஷெரீப் என்பதற்கு கீழ்கண்ட கவிதை ஓர் உதாரணம். ஏழையாய் வாழ விரும்புகின்றேன், ஆனால் இறந்துண்டு வாழ விரும்பவில்லை. கோலச்சிறப்பை விரும்பவில்லை, குடிச்சிறப்பிழக்கவும் விரும்பவில்லை. ஞாலும் புகழ்ந்திடம் வாழ்வு வேண்டாம், நயந்தவர் முன்பும் நிற்க வேண்டாம். சீலமும் அன்பும் சிறுமையுமற்ற தெளிவுள வாழ்வினை வேண்டினேன் தா என்ற கவிதை அவரது உள்ளத்தை திறந்து காட்டுகிறது. வளர்ப்பு குழந்தைகளையும் சேர்த்து 12 குழந்தைகளுடன் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த அவர் July 7, 1994 அன்று 80 வயதில் காலமானார். அவரது நூற்றாண்டு அவரது அபிமானிகளாலும் நண்பர்களாலும் இலக்கிய அமைப்புகளாலும் 2014 சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழக அரசும் இவர் எழுதிய இறைவனுக்காக வாழ்வது எப்படி, இஸ்லாம் இந்து மதத்திற்கு விரோதமானதா, நல்ல மனைவி நாவல், தஞ்சை இளவரசி நாவல், வள்ளல் சீதக்காதி, விதியை வெல்வோம் நாவல் போன்ற சில நூல்களை நாட்டுடைமையாக்கி பெருமை சேர்த்தது. எளிமை, உண்மை, நேர்மை என்பதையே தன் வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்த கவி காமு ஷெரீப் தமிழர்கள் என்றும் நினைவில் நிறுத்த வேண்டிய மா மனிதர். தகவல் உதவி kavikamu.wordpress.com. தமிழ் முரசு, இலக்கிய ஏடு மற்றும் பல நூல்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.